நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஜனவரி மாதம் 14 தேதி புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசியில் முதலாவதாக செய்தி அறிக்கையும், பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் இலங்கை வந்துள்ள போப் பிரான்சிஸ் அவர்கள் இன்று கொழும்பு மற்றும் மன்னாரில் நடத்திய பிரார்த்தனைகள் மற்றும் ஆராதனைகள் குறித்த விரிவான செய்திகள்.
We want to ask Mother Mary to accompany with her prayers the efforts of Sri Lankans from both Tamil and Sinhalese to rebuild the unity which was lost.
இலங்கையின் ஊவா மாகாணத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ளது குறித்த ஒரு பார்வை.
இந்த மலையக மக்கள் எங்க இருக்கிறார்களோ அங்க நிக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை, அவர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற வகையில் தான் நாமும் செயற்படுறதுக்கு நாம் கட்டுப்பட்டிருக்கின்றோம். அந்த பெறுபேர்களை பார்க்கும் போது எங்களுக்கு மிக முக்கியமாக தெரியக்கூடியதாக இருந்தது, இந்த மக்கள் அனைவரும் ஒரு ஆட்சி மாற்றத்தை விரும்பி இருக்கின்றார்கள்.
கங்கை நதியில் 100 அதிகமான சடலங்கள் காணப்பட்டுள்ளது குறித்த செய்திகளும், தமிழகத்தின் எழுத்தாளர் பெருமாள் முருகனின் மாதொரு பாகம் புதினம் ஏற்படுத்தியுள்ள சர்ச்சை குறித்த ஒரு அலசலும் இடம்பெறுகின்றன.
லண்டன் பிபிசி தமிழிசை வழங்கும் செய்திகள். வாசிப்பவர்கள் சுவாமிநாதன் மற்றும் விமல் சொக்கநாதன் ஆகியோர்.
பயங்கரவாதிகளின் தாக்குதலுக்கு பிறகு வெளிவந்த சார்லி எப்தோவின் முதல் இதழ் சில நிமிடங்களிலேயே விற்று தீர்ந்துவிட்டது. இந்த பத்திரிகையின் அலுவலகத்தில் கடந்த வாரம் நடத்தப்பட்ட தாக்குதலில் செய்தியாளர்கள் உட்பட 12 பேர் கொல்லப்பட்டனர். தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களுக்காக முகமது நபி துக்கம் அனுசரிப்பது போல அட்டைப்படத்தில் கேலி சித்திரம் வரையப்பட்டுள்ளது. இன்று வெளியான இதழின் பிரதியை வாங்க மக்கள் வரிசைகளில் காத்திருந்தனர்.
On a reçu 30 exemplaires, on en a commandé 515 et voilà.
கூடுதலாக 50 பிரதிகளை அச்சிடப்போவதாக சார்லி எப்தோ கூறியிருக்கிறது. தப்பி பிழைத்தோருக்கான பிரதிகள் இவை என்று அந்த பத்திரிகை இதை வர்ணித்திருக்கிறது. இந்த இதழின் அட்டை பக்கம் சில முஸ்லீம்களை சினமடை செய்திருக்கிறது. துருக்கியில் உள்ள ஒரு நீதிமன்றம் சார்லி எப்தோவின் இணையதளத்தை மூடுமாறு உத்தரவிட்டிருக்கிறது. தம் மீது வைக்கப்படும் விமர்சனங்களை சார்லி எப்தோ நிராகரித்துள்ளது.
பிரான்சின் சார்லி எப்தோ என்ற சஞ்சிகையின் மீது கடந்த வாரம் நடத்தப்பட்ட தாக்குதலின் பின்னணியில் தமது ஏகாப் இயக்கம்தான் இருந்ததென்று யமன் நாட்டிலிருந்து இயங்கும் அரேபிய வளைகுடாவில் அல் கொய்தா என்ற வன்மைவாத இயக்கம் அறிவித்திருக்கிறது. நபிகள் நாயகம் அவர்களை இந்த சார்லி ஹெப்டோ சஞ்சிகை இழிவுபடுத்திய காரணத்தால் தாங்கள் இந்த தாக்குதலை நடத்தினார்கள் என்று காணொலி வீடியோ ஒன்றில் ஏகப் அல் கொய்தா இயக்கம் தெரிவித்திருக்கிறது. தமது இயக்கத்தின் அதியுயர் தலைவர் அக்ஸ்மான் ஜவாஹிரியின் உத்தரவின் பேரில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக இயக்கத்தின் பேச்சாளர் கூறியிருந்தார். இந்த இயக்கத்திற்காகவே தாம் தாக்குதலை நடத்தியதாக கொலை புரிந்த சகோதரர்கள் ஒருவர் கூறியிருந்தார். இந்த தாக்குதலை முதலில் வரவேற்றிருந்த ஏகப் இயக்கம் தாங்களே இதனை நடத்தினார்கள் என்று அப்போது குறிப்பிடவில்லை.
பாரிஸின் யூத சூப்பர் மார்க்கெட் ஒன்றில் நடந்த துப்பாக்கி தாக்குதலில் நடத்திய துப்பாக்கிதாரிகளுக்கு ஆதரவாக கருத்துக்களை சமூக ஊடகங்களில் வெளியிட்டதற்காக சர்ச்சைக்குரிய பிரெஞ்சு நகைச்சுவை நடிகர் டியோடின் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார். இந்த தாக்குதலில் 4 பேர் கொல்லப்பட்டனர். இந்த துப்பாக்கிதாரி இந்த தாக்குதலுக்கு முந்தைய தினம் ஒரு பெண் போலீஸ் காவலரையும் கொண்டிருந்தார். இந்த தாக்குதல் சார்லி எப்தோ இதர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு அடுத்த நாள் நடைபெற்றது. டியூடன் பயங்கரவாதத்துக்கு வக்காலத்து வாங்குகிறார் என்ற குற்றச்சாட்டில் அவர் மீது போலீசார் வழக்கு ஒன்றை பதிவு செய்திருக்கின்றனர்.
பாகிஸ்தானில் பெஷாவர் என்ற இடத்தில் ஒரு பாடசாலையில் பச்சிளம் குழந்தைகள் பலர் உட்பட 149 பேர் கடந்த மாதம் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக எல்லைக்கு அப்பால் ஆப்கன் நாட்டில் 5 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆப்கானிஸ்தான் காபூல் அரசாங்கத்திற்கு இதுபற்றிய தகவலை பாகிஸ்தான் அரசு வழங்கிய மறுதினம் இவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். ஆனாலும் இந்த 5 பாகிஸ்தானிடம் கையளிக்கப்பட்டு விட்டார்கள் என்ற தகவலை ஆப்கான் பாதுகாப்பு பிரிவு மறுத்திருப்பதோடு அவர்கள் முதலில் ஆப்கானிஸ்தானில் விசாரிக்கப்படுவார்கள் என்றும் கூறியிருக்கிறது. தாக்குதலை முன்னின்று நடத்தியவர்கள் இவர்கள் அல்ல என்றும், பாடசாலை தாக்குதலில் இவர்கள் சம்பந்தப்பட்டிருந்தது மட்டுமே உண்மை என்றும் ஆப்கான் பாதுகாப்பு பிரிவு நம்புகிறது.
ஸ்பெயினின் முன்னாள் அரசர் யுவான் கார்லாஸ் தான் தன்னுடைய தந்தை என்பதை விசாரித்து உறுதிப்படுத்த வேண்டும் என்று ஒரு தொடுத்த வழக்கை அந்நாட்டின் உயர்நீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றிருப்பதாக ஸ்பெயினிலிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. பெல்ஜிய குடியுரிமை பெற்ற இன்கிரிட் யானி சாட்டியோ என்பவர் அரசரின் முறை தவறி பிறந்த பெண் தான் என்று வழக்கு தொடர்ந்திருக்கின்றார். அவர் இந்த வழக்கு தொடர்பாக முதலில் புகார் அளித்தபோது அதில் சாரம் இல்லை என்று அரசு அதிகாரிகள் அதை நிராகரித்தனர். இதேபோல கூறப்பட்ட மற்றொரு வழக்கு நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. யுவான் கார்லாஸ் தன்னுடைய மகன் பிலிப் அரியணை ஏற வேண்டும் என்பதற்காக கடந்த ஆண்டு முடித்துறந்தார். அவர் தன்னுடைய பதவி காலத்தின் போது பலருடன் முறை தவறிய உறவுகளை வைத்திருந்தார் என்றும், சட்டத்துக்கு புறம்பாக பல குழந்தைகளை பெற்றெடுத்தார் என்றும் அவர் மீது குற்றச்சாட்டுகள் கூறப்படுகின்றன.
செய்தி அரங்கில் முதலாவதாக இலங்கை செய்திகள். இலங்கை வந்துள்ள கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் பிரான்சிஸ் மத சுதந்திரம் மக்களின் அடிப்படை உரிமை என்று கொழும்பில் நடைபெற்ற ஆராதனை கூட்டம் ஒன்றில் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் பிறந்து இலங்கையில் மத தொண்டாற்றிய வாஸ் அடிகளாரி புனிதராகவும் அந்த பிரார்த்தனை கூட்டத்தில் அவர் பிரகடனப்படுத்தினார். கூடுதல் தகவல்களுடன் கொழும்பில் உள்ள பிபிசியின் செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
இலங்கையில் விஜயமுன்றை மேற்கொண்டுள்ள போப்பாண்டவர் பிரான்சிஸ் அவர்கள் கலந்து கொள்ளும் பிரதான திருப்பலி ஆராதனை இன்று காலை நடைபெற்றது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்ட இந்த திருப்பலி ஆராதனை கொழும்பு காளிமுகத்திடலில் நடைபெற்றது. இன்று காலை 8:30 மணியளவில் காளிமுகத்திடல் வந்தடைந்த போப்பாண்டவர் இலங்கை வாழ் சகலின மக்களின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் இசை மற்றும் நடன காட்சிகள் மத்தியில் பிரதான மேடை நோக்கி அழைத்துச் செல்லப்பட்டார். திருப்பலியில் முதல் அம்சமாக இலங்கையில் வசித்த ஜோசப்பாஸ் அடிகளாரை போப்பாண்டவரினால் திருநிலைப்படுத்தப்பட்டார். இலங்கையில் கண்டி பகுதியில் வசித்த புனித ஜோசப் வாஸ் அவர்கள் மக்களுக்கு பாரிய சேவை புரிந்த ஒரு அடிகளார் என்று தெரிவித்த போப்பாண்டவர் இனமத பேதமின்றி சகல இன மக்களையும் அவர் ஒன்றாக மதித்து செயற்பட்டதாக தெரிவித்தார். நோய்களினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர் ஆற்றிய சேவை கண்டி மன்னரினால் வரவேற்கப்பட்டதாக தெரிவித்த போப்பாண்டவர் அதன் பின்பு ஜோசப் வாஸ் அடிகளாருக்கு தனது பணியை சுதந்திரமாக நாடு பூராவும் மேற்கொள்வதற்கு அவகாசம் கிடைத்ததாக தெரிவித்தார். பொறுமையுடன் துன்பங்களை சகித்துக் கொள்ளும் தன்மை ஜோசப் வாஸ் அடிகளாரின் வாழ்வில் காணப்பட்ட பிரதான அம்சம் என்று தெரிவித்த போப்பாண்டவர் இதனை ஒரு வழிகாட்டியாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு இலங்கை மக்களிடம் வேண்டுகோள் விடுத்தார். அதன் பின்பு நடைபெற்ற திருப்பலி ஆராதனையின் போது உரையாற்றிய போப்பாண்டவர் பிரான்சிஸ் அவர்கள் நீதி மற்றும் சமாதானத்தை கட்டியெழுப்ப புனிதர் ஜோசப் வாஸ் அவர்களை பின்பற்றி செயற்படுமாறு இலங்கை வாழ் மக்களிடம் வேண்டுகோள் விடுத்தார்.
To shake the truth and to openly express his or her religious conviction free from intimidation and external compulsion.
சமய சுதந்திரம் என்பது ஒரு அடிப்படை உரிமை என்று தெரிவித்த போப்பாண்டவர் தனி நபர்களாகவோ இல்லாவிட்டால் ஒரு சமூகமாகவோ அதனை அனுஷ்டிப்பதற்கு அவகாசம் இருப்பதாக தெரிவித்தார். இவ்வாறான சமய நம்பிக்கைகள் மீது அழுத்தங்கள் மற்றும் அச்சுறுத்தல்கள் மேற்கொள்ளப்படக்கூடாது. ஜோசப் வாஸ் அடிகளாரின் வாழ்க்கையின்படி இறை வழிபாடு என்பது பிரிவினை வெறுப்பு மற்றும் வன்முறையற்ற ஒரு வழிமுறை என்று தெரிவித்த போப்பாண்டவர் அந்நியர்களின் சுதந்திரத்துக்கு மதிப்பளித்து செயற்படுவது அவசியத்தை அதன் மூலம் வலியுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தனது குடும்பத்தை மட்டுமல்ல வசதியான வாழ்க்கையை விட்டு கடவுளுக்கு அடிபணிந்து செயற்பட்ட ஜோசப் வாஸ் அடிகளாரின் வாழ்வை பின்பற்றி செயற்படுமாறு இலங்கை வாழ் கிறிஸ்தவ மக்களிடம் வேண்டுகோள் விடுத்தார் போப்பாண்டவர். இதன் மூலம் இலங்கையின் அமைதி மற்றும் நீதியை கட்டியெழுப்ப பாரிய பங்களிப்பை வழங்க முடியும் என்று தெரிவித்த போப்பாண்டவர் பிரான்சிஸ் அவர்கள் உங்களுக்காக நான் பிரார்த்திக்கின்றேன், எனக்காக இலங்கை வாழ் மக்களாகிய நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று இறுதியாக வேண்டுகோள் விடுத்தார். இந்த திருப்பலி ஆராதனையின் போது சுமார் 400,000 மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. திருப்பலி ஆராதனை காரணமாக காளிமுக திடலில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. அதேபோன்று கொழும்பு நகரில் சில வீதிகளில் வாகன போக்குவரத்தை கட்டுப்படுத்துவதற்கு போலீசார் நடவடிக்கைகளை மேற்கொண்டனர்.
கொழும்பிலிருந்து பிபிசியின் கே எஸ் உதயகுமார். கொழும்பில் நடைபெற்ற பிரார்த்தனை கூட்டத்திற்கு பிறகு மதியம் மன்னார் மாவட்டத்தில் உள்ள மடு தேவாலயத்தில் நடைபெற்ற பிரார்த்தனை கூட்டத்திலும் போப் பிரான்சிஸ் கலந்து கொண்டு உரையாற்றி மக்களுக்கு ஆசி வழங்கினார். இதுகுறித்து நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கை வந்துள்ள கத்தோலிக்க திருச்சபையின் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தமிழ் சிங்கள மொழிகளை பேசும் சமூகங்களை உள்ளடக்கிய இலங்கை மக்கள் இழந்துவிட்ட ஒற்றுமையை கட்டியெழுப்புகின்ற கடின முயற்சியில் வெற்றி பெற பிரார்த்திப்பதாக மடுத்திருப்பதியில் இடம்பெற்ற ஆராதனையின் போது தெரிவித்தார். மன்னார் மாவட்டத்தில் அமைந்துள்ள 400 வருடங்கள் பழமை வாய்ந்த கத்தோலிக்க திருத்தலமாகிய மடுத்திருப்பதிக்கு கத்தோலிக்க திருச்சபையின் திருத்தந்தை ஒருவர் விஜயம் செய்திருப்பது இதுவே முதற் தடவையாகும். திருத்தந்தையின் ஆசீர்வாதம் பெறுவதற்காக நேற்றிலிருந்தே மக்கள் மடுத்திருப்பதியில் கூட தொடங்கியிருந்தார்கள். லட்சக்கணக்கான மக்கள் குழுமியிருந்த மடுத்திருப்பதிக்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் விசேட உலங்கு வானூர்தி மூலம் கொழும்பிலிருந்து வந்திறங்கினார். அவரை வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன், மன்னார் ஆயர் ராய்ப்பு ஜோசப் மற்றும் அருட்தந்தையர்களும் பல முக்கியஸ்தர்களும் வரவேற்றனர். அங்கு கூடியிருந்த மக்கள் கொடிகளை அசைத்தும் ஆரவாரம் செய்தும் திருத்தந்தையை வரவேற்றனர். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் வருகையின் மூலம் இந்த நாட்டில் அமைதியும் சுபிட்சமும் ஏற்பட வழிபிறக்கும் என்று நம்புவதாக திருத்தந்தை அவர்களை வரவேற்று உரையாற்றிய மன்னார் ஆயர் ராய்ப்பு ஜோசப் அவர்கள் தெரிவித்தார். அங்கு நடைபெற்ற விசேட ஆராதனையை நடத்தி வைத்து கூடியிருந்த மக்களை ஆசீர்வதித்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கடந்த வருடங்களில் இடம்பெற்ற சோகமான சம்பவங்களை மறக்க முடியாது என குறிப்பிட்டார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் உரையை யாழ் ஆயர் தோமஸ் சவுந்தரநாயகம் அவர்கள் தமிழில் உரைபெயர்த்தார்.
இலங்கை நாட்டின் இதயத்தையே பிளந்த நீண்டகால போரினால் துன்பப்பட்ட குடும்பங்கள் இன்று இங்கே பிரசனமாக இருக்கின்றன. இத்திருத்தலத்தோடு சம்பந்தப்பட்ட துயர நிகழ்வுகளை எந்த ஓர் இலங்கையரும் மறக்க முடியாது. வணக்கத்துக்குரிய மரியாவின் திரு உருவம் அவரின் திருத்தலத்திலே இருந்து எடுத்து செல்லப்பட்ட அந்த சோகமான நாளையும் மறக்கவே முடியாது
என்றார் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். இலங்கை மக்கள் இழந்துவிட்ட ஒற்றுமையை மீண்டும் பெறுவதற்கான முயற்சியில் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார்.
We want to ask Mother Mary to accompany with her prayers the efforts of Sri Lankans from both Tamil and Sinhalese community to rebuild the unity which was lost.
தமிழ் சிங்கள மொழி பேசும் சமூகங்களை உள்ளடக்கிய இலங்கை மக்கள் இழந்துவிட்ட ஒற்றுமையை மீண்டும் கட்டி எழுப்புகின்ற முயற்சியில் அன்னை மரியால் துணை நிற்க வேண்டுகின்றோம்.
Her statue came back to her shrine of Madhu after the war.
அன்னையின் திருச்சுருவம் மறு திருத்தலத்துக்கு மீண்டும் வந்தது போல் அன்னை அவரின் அனைத்து இலங்கை மக்களும் ஒப்புரவும் தோழமையும் புதுப்பிக்கும் உணர்வுடன் திரும்பி வந்து சேர மன்றாடுகின்றோம்
என்றார் கத்தோலிக்க திருச்சபையின் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். ஒரு மணித்தியாலத்துக்கும் மேலாக மடுத்திருப்பதியின் நிகழ்வுகளில் கலந்து கொண்டதன் பின்னர் அவர் கொழும்பு திரும்பினார்.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக மைத்ரிபால சிறிசேனா பதவியேற்று புதிய ஆட்சி அமைந்த பிறகு அங்கு பல அரசியல் மாற்றங்கள் வெளிப்படையாக தெரிய ஆரம்பித்துள்ளன. கிழக்கு மாகாண சபையில் அடுத்த வாரம் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்திருந்த நிலையில் ஊவா மாகாண சபையில் இன்று ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ளது. நமது செய்தியாளர் உதயகுமார் வழங்கும் கூடுதல் விவரங்கள்.
இலங்கையில் புதிய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ளதை அடுத்து ஊவா மாகாண சபையிலும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ளது. மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்பு ஏற்பட்டுள்ள முதலாவது மாகாண சபை ஆட்சி மாற்றம் இதுவாகும். இந்த ஆட்சி மாற்றம் காரணமாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி, பதுளை மற்றும் மொன்ராகலை ஆகிய மாவட்டங்களை உள்ளடக்கிய ஊவா மாகாண சபையின் ஆட்சி அதிகாரத்தை இன்றுடன் இழந்துள்ளது. இம்மாகாண முதலமைச்சராக ஏற்கனவே மஹிந்த ராஜபக்சவின் சகோதரரும் நாடாளுமன்ற சபாநாயகருமான சமல் ராஜபக்சவின் புதல்வர் சுசீந்திர ராஜபக்ச பதவி வகித்திருந்தார். புதிய முதலமைச்சராக மாகாண சபையின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்த ஹரின் பெர்னாண்டோ இன்று ஆளுநர் நந்தா மத்தியு முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டார்.
மே பலாத் சபா துலிங் வதுகரே விசால் அடுபாடு ராசியக் சிதுவனா அபிதானா மீரியபத் நாயமே பசதாமே சிதுவிம் விசால் வசிங்.
ஊவா மாகாணத்தை பொறுத்தவரை பல சவால்களை எதிர்கொள்கின்றது. அதில் ஒன்று மீரிய பொத்தவில் அண்மையில் ஏற்பட்ட மண் சரிவும் இழப்புகளும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் மண் சரிவு தொடர்பாக இம்மாகாணம் எதிர்நோக்கும் பெரும் அச்சுறுத்தல்கள் தொடர்பாக கொள்கை அடிப்படையில் திட்டமொன்று வகுக்க நடவடிக்கை எடுக்கப்படும். மத்திய அரசாங்கம் தற்போது அமுல்படுத்தியுள்ள 100 நாள் வேலை திட்டம் போன்று ஊவா மாகாணத்திலும் 100 நாள் வேலைத்திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படும். குறிப்பாக தோட்டப்பகுதிகளில் காணப்படும் குறைபாடுகள் தொடர்பிலும் நாம் கவனம் செலுத்த வேண்டி உள்ளது என்றும் குறிப்பிட்டார் ஊவா மாகாண சபையின் புதிய முதலமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் பிற்பகுதியில் நடைபெற்ற ஊவா மாகாண சபை தேர்தலில் 34 உறுப்பினர்களில் 19 உறுப்பினர்களை பெற்றுக்கொண்ட ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி ஆட்சியை அமைத்துக் கொண்டது. ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியைச் சேர்ந்த மாகாண சபை உறுப்பினர் சுரேஷ் வடிவேல் உட்பட 6 பேர் இந்த ஆட்சி மாற்றத்துக்கு ஆதரவு வழங்கியதை அடுத்தே இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ளது.
இந்த ஜனாதிபதி தேர்தலிலே விசேடமாக மலையகத்தில் வாழ்ந்த தமிழ் பேசும் மக்கள் ஆக கூடுதலாக மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு எதிராக மைத்ரிபால சிறிசேன அவர்களுக்கு அவர்களுடைய வாக்கை அளித்ததை காணக்கூடியதாக இருந்தது. ஆகவே இந்த மலையக மக்கள் எங்கு இருக்கிறார்களோ அங்கு நிற்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை அவர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற வகையில்தான் நாமும் செயற்படுவதற்கு நாம் கட்டுப்பட்டிருக்கின்றோம். ஆகவே அந்த பெறுபேர்களை பார்க்கும் போது எங்களுக்கு மிக முக்கியமாக தெரியக்கூடியதாக இருந்தது இந்த மக்கள் அனைவரும் ஒரு ஆட்சி மாற்றத்தை விரும்பி இருக்கின்றார்கள். நாமும் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் ஒரு எண்ணத்திலே இந்த ஊவா மாகாண சபையிலே இன்று அந்த ஆட்சி மாற்றத்தை நாம் ஏற்படுத்தி அருண் ஃபண்டோ அவர்களை முதலமைச்சராக ஆக்கியிருக்கின்றோம். கடந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடைய மத்திய குழுல கூடுதலான வாக்குகளால மைத்ரிபால சிறிசேனா அவர்களை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடைய தலைவராக நியமித்திருக்கின்றோம். நானும் மத்திய குழுவில் உறுப்பினர் என்ற வகையிலே இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடைய தலைவர் தான் ஜனாதிபதியாக இருக்கின்றார். ஆகவே அவருக்கு தான் நான் இந்த
என்று குறிப்பிட்டார் ஊவா மாகாண சபை உறுப்பினர் சுரேஷ் வடிவேல்.
நமது கிழக்கிழங்கு செய்தியாளர் உதயகுமார் வழங்கிய செய்தி குறிப்பாது. செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்து இந்திய செய்திகள். இந்தியாவின் புனிதமான நதிகளில் மிகவும் முக்கியமானதாக கருதப்படும் கங்கை நதியில் 100க்கும் அதிகமான சடலங்கள் தென்பட்டுள்ளது மக்களிடையே கவலையையும் கலக்கத்தையும் ஏற்படுத்தியுள்ளன. இதுகுறித்த விசாரணைகள் நடைபெற்று வருவதாக உத்தரப்பிரதேச மாநில அரசு கூறுகிறது. கூடுதல் தகவல்களுடன் டெல்லியிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார்.
உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஓடிச் செல்லும் கங்கை நதியில் 100க்கும் மேற்பட்ட சடலங்கள் வெளிப்பட ஆரம்பித்துள்ளன. கங்கை நதியின் கரைகளில் எரிக்கப்பட்ட மற்றும் வீசப்பட்ட சடலங்கள் தான் அவை என தகவல்கள் தெரிவிக்கின்ற போதிலும் இது குறித்து தெளிவான விசாரணை ஒன்றிற்கும் அம்மாநில நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. இந்தியாவில் பலர் கங்கை நதிக்கரையில் இறுதி சடங்குகளை நடத்துவதை புனிதமானதாக கருதுகின்றனர். உத்தரப்பிரதேசத்தின் உன்னாவ் மாவட்டத்தில் நேற்று செவ்வாயன்று கங்கை நதியில் முதலில் சடலங்கள் மிதப்பது காணப்பட்டன. தொடர்ந்து பல சடலங்கள் கரை ஒதுங்கி அவற்றை நாய்கள் கழுகுகள் வட்டமிட ஆரம்பித்ததும் இந்த சடலங்கள் கிராமத்தினரின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இன்றும் அதிக அளவில் சடலங்கள் நதியில் மிதந்து வந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி மொத்தமாக இதுவரை 104 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன என்று உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நதியில் நீர்மட்டம் குறைந்ததால் உடல்கள் மேலே வந்திருக்கலாம் என்று கருதப்பட்டாலும் இதற்கான காரணத்தை கண்டுபிடிக்க முயற்சித்து வருவதாக மாவட்ட ஆட்சியர் சௌமியா அகர்வால் தெரிவித்துள்ளார். மேலும் பிரேத பரிசோதனைகளை மேற்கொள்ள தேவையான மாதிரிகளை சேகரிக்க மருத்துவர்கள் குழு ஒன்றையும் அந்த இடத்திற்கு அனுப்பியிருப்பதாக அவர் கூறியுள்ளார். ஒரே இடத்தில் 100க்கும் அதிகமான அழுகிய சடலங்கள் ஒதுங்கியுள்ளது பெரிய சுகாதார கேடாக உருவெடுக்கக்கூடும் என சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். தற்போது நடைமுறைப்படுத்தப்படும் பல்வேறு தூய்மை திட்டங்கள் மூலமாக பல முன்னேற்றங்கள் காணப்படுவதாகவும் இதுபோன்ற சம்பவங்கள் தொடராமல் தடுக்கப்படும் என்றும் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் உமா பாரதி கூறியுள்ளார். அதிலும் கங்கை நதிக்கரையில் உடல்களை தகனம் செய்ய வசதியாக மின் எரி மேடைகள் அமைக்கப்பட்டு சுகாதார கேடுகளை தடுக்க மத்திய அரசால் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்று அவர் மேலும் கூறுகிறார். கங்கை நதியை சுத்தம் செய்ய ஸ்வச் கங்கா மிஷன் என்கிற பெயரின் கீழ் பல்வேறு துறைகளை இந்திய அரசாங்கம் துவக்கியுள்ளது. அதன் மூலம் பல புதுமையான திட்டங்களும் வகுக்கப்பட்டுள்ளன. அவை ஒவ்வொன்றுக்கும் செயல் வடிவம் கொடுக்கப்பட்டும் வருகிறது. இந்த திட்டங்களுக்கு உதவி செய்யுமாறு உத்தரப்பிரதேச மாநில அரசாங்கத்திடமும் வலியுறுத்தியுள்ளோம். அவர்களும் எதிர்மறையான பதிலை கூறாமல் நம்பிக்கை அளிக்கக்கூடிய பதிலை அளித்துள்ளார் என்றார் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் உமா பாரதி.
டெல்லியிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார். அடுத்ததாக பலகனி. தமிழக எழுத்தாளர் பெருமாள் முருகன் எழுதிய மாதொரு பாகம் என்ற புதினம் குறித்து சில இந்துத்துவ அமைப்புகளும் சாதி அமைப்புகளும் எழுப்பிய எதிர்ப்பை அடுத்து அந்த புத்தகத்தை திரும்பப் பெறுவதாக திங்கட்கிழமை பெருமாள் முருகன் அறிவித்திருந்தார். இதையடுத்து தமிழகத்தில் எழுத்தாளர்களுக்கு கருத்து சுதந்திரம் குறித்த சர்ச்சை பெரிய அளவில் எழுந்துள்ளது. இது குறித்த ஒரு பெட்டகம் தயாரித்து வழங்குகிறார்கள் மணிவண்ணன் மற்றும் சுவாமிநாதன்.
குழந்தை இல்லாத தம்பதிகள் குழந்தை பேற்றுக்காக திருச்செங்கோடு தேர் திருவிழாவில் அந்நியர் ஒருவரோடு மனைவி உறவு கொண்டு குழந்தை பெறும் பழக்கம் சுதந்திரத்துக்கு முந்தைய இந்தியாவில் திருச்செங்கோடு பகுதியில் நிலவியதாக ஒரு குறிப்பை கருவாக கொண்டு எழுதப்பட்ட இந்த மாதுருபாகன் நாவல் 2010 வெளியானது. அது வெளியான காலகட்டத்தில் இந்த நாவல் பெரிய சர்ச்சையை ஏன் கவனத்தை கூட இருக்காத நிலையில் இப்பொழுது எதிர்ப்புகள் திடீரென்று எழுந்திருப்பது பலரது புருவங்களை உயர்த்த செய்திருக்கிறது. இந்த கருப்பொருள் திருச்செங்கோடு சமூகத்தை இழிவுபடுத்துவதாக சில ஜாதி அமைப்புகளும் இந்துத்துவ அமைப்புகளும் இணைந்து போராட்டங்களை நடத்தின. அந்த புத்தகத்தின் பிரதிகள் எரிக்கப்பட்டன. நாவலாசிரியருக்கு மிரட்டல்கள் வந்ததாகவும் செய்திகள் வந்தன. ஆனால் தாம் ஜனநாயக ரீதியில்தான் போராடியதாக கூறுகிறார் இந்து முன்னணியின் ராமகோபாலன்.
அதாவது அந்த நாவல் ஆசிரியர் இந்த குறிப்பா இந்த நாவல்ல மகாபாரதத்தை பத்தி ரொம்ப அசிங்கமா பேசியிருக்கான். திருச்செங்கோடு மக்களை கேவலப்படுத்தியிருக்கான். திருச்செங்கோடு சாமி தான் மாதுருபாகன். மக்கள் கோவிச்சிருக்காங்க, கோவிச்சு கோவப்பட்டு போராட்டம் நடத்திருக்காங்க. தொடர் போராட்டம் நடத்துற வரையில இவன் சும்மா இருந்தான். தொடர் போராட்டம் நடத்தி இனிமே வாழ முடியாதுங்கிற நிலைமை ஏற்பட்டதான் பிடிச்சது. இப்ப இந்த பத்திரிகை சுதந்திரத்தை பத்தி பேசுறாங்க. பத்திரிகை சுதந்திரத்தை பத்தி பேசுறவங்க அந்த லஜ்ஜான ஒரு புத்தகம் வந்தது, தஸ்லிமா நஸ்ரீன் அவங்களுடைய புத்தகம் வந்தது. அந்த புத்தகத்தை ஏன் பாதுகாக்கிறதுக்கு முன்னால் வரல? எழுத்த சுதந்திரம் ஏன் இப்ப வரல? முஸ்லீம் கிறிஸ்தவங்களுக்கெல்லாம் அவங்களுடைய விஷயம் என்ன எல்லாம் போராடலாம், அதெல்லாம் தப்பு கிடையாது. இந்துக்கள் கடவுள்களை எழுப்பிவிடுத்தினா நாங்க கேட்டே இருக்கணும், பார்த்துட்டே இருக்கணும். அது ஒத்துக்க முடியாது. மத சுதந்திரம்ங்கிற பேர்ல, பத்திரிகை சுதந்திரம்ங்கிற பேர்ல, ஜனநாயகம் பேர்ல இந்துக்களை இழிவுபடுத்துறத நாங்க ஒத்துக்கொள்ள முடியாது. போராடுவோம். கடையடைப்பு உண்ணாவிரதம் அப்படிதான் நடந்துட்டு இருந்தது. யாரும் போய் வன்முறையா யாரு வெட்டி கொடுத்தல, யாரையும் கொலை பண்ணல, யாரையும் தாக்கல.
ஆனா அந்த கடையடைப்புக்கு முறையாக காவல்துறையிடம் அனுமதி கேட்கப்படவில்லை. மிரட்டில் விடும் துணியில் அவரிடம் தொலைபேசி அழைப்புகள் வந்திருக்கின்றன. இதெல்லாம் எப்படி ஜனநாயக போராட்டமாகும்?
தொலைபேசியில யாரோ பேசினாங்க, இவங்க தான் பேசினாங்க, எப்படி தெரியும் உங்களுக்கு? இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? சைபர் கிரைம் கண்டுபிடிச்சிங்களா? இது பேசுறவங்க எல்லாம் இந்து முன்னிக்கா இருந்தான்னு நீங்க அப்படி சொன்னீங்கன்னா நாங்கள் பெருமைப்படுறோம்.
இந்து முன்னணி தலைவர் இவ்வாறு கூறினாலும் மற்றொரு இந்துத்துவ எழுத்தாளரான அரவிந்தன் நீலகண்டன் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் RSS போன்ற தேசிய இந்துத்துவ அமைப்புகளின் நிலை இதற்கு ஆதரவாக இல்லை என்கிறார்.
தெளிவாக இன்றைக்கு அறிக்கையை விட்டிருக்கிறார்கள் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து இந்த போராட்டத்துக்கும் எங்களுக்கும் தொடர்பில்லை என்று அறிக்கை விட்டிருக்கிறார்கள். RSS-னுடைய செய்தி தொடர்பாளர் திரு சபகோபன் அவர்களும் அதே போல மிக தெளிவாக RSS-க்கும் இந்த எதிர்ப்புக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்று அறிக்கை விட்டிருக்கிறார்கள்.
நாவலுக்கு எதிரான போராட்டங்கள், கடையடைப்புகள் போன்றவை வேகம் பெற ஆரம்பித்த நிலையில் அரசாங்க அதிகாரிகள் முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் தன்னுடைய புத்தகத்தை திரும்ப பெற்றுக் கொள்ள பெருமாள் முருகன் ஒத்துக்கொண்டார். இந்த நாவலை பதிப்பித்த காலச்சுவடு பதிப்பகத்தின் உரிமையாளர் கண்ணன் சுந்தரம் இந்த முடிவின் காரணமாக தமக்கு பெரிய பொருளாதார பாதிப்புகள் இல்லை என்றாலும் இதன் நீண்டகால பின்விளைவு கடுமையாக இருக்கும் என்று அஞ்சுகிறார்.
இந்த விஷயம் மிக மோசமான ஒரு முன்னுதாரணம் என்று மாற்று கருத்து இல்லை. எங்களை பொறுத்தவரையில் இது வந்து ஒரு முடிவு அல்ல, இது ஒரு தொடக்கம். இதில் அவர்கள் வெற்றி பெற்றால் இனி தமிழ்நாட்டில் பல எழுத்தாளர்களிடமும் பல பதிப்பாளர்களிடமும் இது போன்ற விஷயங்கள் ஏற்படுவதற்கு எல்லா வாய்ப்புகளும் உள்ளன. எந்த ஒரு இலக்கிய படைப்பும், எந்த ஒரு முக்கியமான உண்மையான இலக்கிய படைப்பும் அவர்கள் சார்ந்த சமூகத்திற்கு இதமானதாக, அவர்கள் படித்தால் இன்பக்கூடியதாக இருக்காது. அது சமூகத்தின் பல்வேறு பரிணாமங்களை வெளிக்கொண்டுவதாக, மறைக்கப்பட்ட விஷயங்களை விவாதத்திற்கு உட்படுவதாக தான் அமையும். ஆகவே அந்த படைப்புகள் எந்த ஜாதி மத அடிப்படைவாதிகளுக்கும் ஓப்பனதாக இருக்காது. அந்த அடிப்படையில் பார்த்தால் மொத்த இலக்கியமே இந்த அளவுகோலின்படி தெப்படையிலிருந்து நீக்க வேண்டியிருக்கும்.
மேல் நடவடிக்கை எடுக்க மேல் நீதிமன்றங்களை அணுக நடவடிக்கைகள் தற்பொழுது எடுக்கப்பட்டு வருவதாகவும் காலச்சோடு கண்ணன் BBC-யிடம் தெரிவித்தார். இஸ்லாமிய அடிப்படைவாதிகளால் அச்சுறுத்தலுக்கு உள்ளான சல்மான் ருஷ்டி போன்றோருக்கு மேற்கத்திய நாடுகள் ஆதரவையும் பாதுகாப்பையும் வழங்கின. ஆனால் தமிழ்நாட்டில் படைப்பிலக்கிய எழுத்தாளர்களுக்கு சுமூகமான சூழல் இல்லை என்கிறார் பேராசிரியர் AR வெங்கடாச்சலபதி.
முதலிலே தமிழ் சமூகத்திலே தமிழ் எழுத்தாளர்களுக்கு உரிய மரியாதையோ அங்கீகாரமோ இல்லை. தமிழ் இலக்கிய களம் என்பது மிகவும் சிறியதாக இருக்கின்றது. அடுத்து நமது அரசுகளும் அரசு அமைப்புகளும் கருத்துரிமை என்பது அடிப்படையான உரிமை என்பதை மறந்துவிட்டு அது ஏதோ ஒரு ஆடம்பரமான ஒரு உரிமை என்று நினைக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தடி எடுத்தவன் தண்டல்காரன் என்பதை போல் யார் சட்ட ஒழுங்கை குலைக்க முடியுமோ அவர்களுக்கு சார்பாகவே அரசமைப்புகள் நடந்து கொள்கின்றன. நீங்கள் மேற்கத்திய உதாரணத்தை சொன்னீர்கள். சல்மான் ருஷ்டிக்கு பல மில்லியன் பவுண்டு செலவிலே அவருக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் பெருமாள் முருகனுக்கு என்ன ஆயிற்று? அவர் இரவோடு இரவாக ஊரை விட்டு செல்லுமாறு அவருக்கு வந்து அறிவுறுத்தப்பட்டது. அவர் திரும்பி 4 நாட்கள் பிறகு திரும்ப ஊருக்கு வந்தபோது அமைதி பேச்சுவார்த்தை என்கின்ற ஒரு ஏறத்தாழ ஒரு கட்ட பஞ்சாயத்து நடந்திருக்கின்றது. இதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். நாம் நம்முடைய குடிமை சமூகம் சிவில் சொசைட்டியும் ஊடகங்களும் எழுத்தாளர்களும் விழிப்படைந்தாலே ஒழிய நம்முடைய அடிப்படை உரிமைகளை பாதுகாத்துக் கொள்ள முடியாது, ஜனநாயக உரிமைகளை பாதுகாத்துக் கொள்ள முடியாது. ஆனால் நேற்றிலிருந்து ஒரு நல்ல மாற்றம் எனக்கு தெரிகின்றது. ஊடகங்களும் அறிவுஜீவிகளும் அறிவாளர்களும் கல்வியாளர்களும் பெருமாள் முருகனுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து வருகின்றன. இந்த விஷயம் 10 நாளுக்கு முன்பு 15 நாளுக்கு முன்பு நடந்திருந்தால் பெருமாள் முருகன் என்ற எழுத்தாளன் தான் எழுத நிறுத்தப் போவதாக அறிவித்த அந்த அறிவிப்பு வெளிவராமலே இருந்திருக்கும்.
மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் ஆகியவை எழுத்தாளர்களை மிரட்டி பணிய வைக்கும் அணுகுமுறைக்கு எதிராக குரல் கொடுத்துள்ளன. ஆனால் தமிழ்நாட்டின் முக்கிய கட்சிகளான திமுக மற்றும் அதிமுக இந்த விஷயத்தில் இதுவரை எந்த கருத்தையும் வெளிப்படையாக சொல்லவில்லை. திமுகவின் மௌனத்துக்கு காரணம் என்ன என்று மூத்த திமுக தலைவர் துரைமுருகனிடம் கேட்டபொழுது,
எங்களுக்கு யாரும் எங்ககிட்ட அந்த கருத்து கேட்கல, நீ கேட்கறதால நான் சொல்றேன். அதாவது எந்த கருத்தா இருந்தாலும் அந்த கருத்துக்கு உரிய புத்தகத்தை அளிப்பதாலோ ஆசிரியரை அளிப்பதாலோ அல்லது வேறு நடவடிக்கை இருப்பதாலோ அது சரியான பரிகாரமாகாது. ஒரு கருத்துக்கு சரி பிடிக்கவில்லை என்றால் அதுக்கு எதிர்கருத்து வைக்கலாம், அதுதான் முறையான தவிர அதற்காக ஆசிரியரை திட்டுவது பயமுறுத்துவது இவையெல்லாம் தேவை. 20ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு 20ஆம் நூற்றாண்டிலே அது தேவையில்லா ஒன்று. புத்தகத்தை அழிப்பதாலோ ஆசிரியர் அழிப்பதாலோ காலித்தனை செய்வதாலோ அந்த கருத்தை அழித்து விட முடியாது. இல்லை பரவாயில்ல, அப்படி செய்தால் அந்த கருத்து மேலும் மறுவடையும்.
ஆனால் உங்களது இயக்கத்தினால் போற்றப்படுகின்ற தலைவர்களை பற்றி மற்றவர்கள் விமர்சிக்கும் போது நீங்கள் அந்த எழுத்தாளர்களை நீங்கள் வந்து மிரட்டுகிறீர்கள் அல்லது எதிர்க்கிறீர்கள், போராட்டம் நடத்துகிறீர்கள், அந்த கருத்துக்கள் வாபஸ் பெறப்பட வேண்டும் என்று போராட்டம் நடத்தினீர்கள் என்றெல்லாம் உங்கள் மீதும் அந்த குற்றச்சாட்டு எழலாமல்ல. உதாரணத்துக்கு இந்த அண்ணா பற்றி டிஎன் சேஷன் சொன்ன அந்த தன்னுடைய கருத்துக்கள் அப்போது பெரிய சர்ச்சையை எழுப்பின. அப்போது இதே மாதிரியான கருத்துரிமை அவருக்கு இல்லையா என்ற கேள்வியும் எழுகிறது அல்லவா?
கருத்துரிமை வேண்டப்பட ஒன்று, கருத்துரிமை நான் ஆதரிக்கிறேன். ஆனால் கருத்துரிமை என்ற பெயரால் சில நேரங்களை காலித்தனமாக பேசுவதை நான் ஆதரிக்க மாட்டேன்.
கருத்து சுதந்திரம் என்பது ஒரு வரம்புக்குட்பட்டதாக இருக்க வேண்டுமா அல்லது கட்டுப்பாடற்ற வகையில் கருத்து சுதந்திரம் இருக்க வேண்டுமா என்பது குறித்த விவாதம் பிரான்சில் ஷார்லி எப்டோ தாக்குதலை அடுத்து பெரிய அளவில் எழுந்திருக்கிறது. இது குறித்து இதே போன்ற ஒரு போராட்டத்தை தன்னுடைய ஒரு நாவல் காரணமாக எதிர்கொண்ட எழுத்தாளர் சல்மா கூறுகிறார்.
சுதந்திரங்கிறது ரொம்ப அவசியம் ஒரு எழுத்தாளருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா எல்லா கருத்தையுமே நம்ம பதிவு செய்து விட முடியும் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி மட்டும்தான் இங்க நம்ம முன்னாடி இருக்கு. அதற்கான ஒரு இடத்துல நம்ம இல்லை அப்படிங்கிறப்போ நான் இப்போ நான் ஆதரிக்கிறேனா இல்ல எதிர்க்கிறேனா அப்படிங்கறத நான் இந்த இடத்துல என்னால சொல்ல முடியாத ஒரு நிலையிலதான் இருக்கேன். அதே பெரிய ஒரு விஷயம் நினைக்கிறேன். ஏன்னா சொல்ல முடியாதா, நான் என்ன நினைக்கிறேங்கிறது சொல்ல முடியாத ஒரு கருத்து, என்னுடைய கருத்து என்ன அப்படிங்கறது சொல்ல முடியாத ஒரு இடத்துலதான் இருக்கேன். அதுதான் உண்மை.
அரவிந்தன் நீலகண்டனோ கருத்து சுதந்திரம் பூர்ணமாக இருக்க வேண்டும், அந்த சுதந்திரத்தில் கருத்து சுதந்திரத்தை விமர்சிக்கும் உரிமையும் அடங்குகிறது என்கிறார்.
கருத்து சுதந்திரம் என்பது முழுமையாக இருக்க வேண்டும், மற்றவர்களினுடைய மனதை புண்படுத்தும் என்பதற்காக ஒரு கருத்தை சொல்வதற்கான இடம் இல்லை என்று சொன்னால் அது ஒரு ஜனநாயக சமுதாயமாக இருக்க முடியாது ஒன்று. ஆகவே கருத்து சுதந்திரம் முழுமையாக இருக்க வேண்டும், அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்துக்கும் இடமில்லை. அதே சமயத்தில் கருத்து சுதந்திரம் என்கக்கூடிய பெயரில் ஒரு கருத்து பொது வெளியில் வைக்கப்பட்ட பிறகு அதை விமர்சிப்பதற்கான ஜனநாயக இடமும் இருக்க வேண்டும். நீங்கள் சொன்னீர்கள் புத்தகத்தை அவர்கள் எரித்தார்கள் என்று சொல்லி, புத்தகத்தை அவர்கள் எரித்தவர்கள், நான் புத்தகத்தை எரித்ததை வன்மையாக கண்டிக்கிறேன். ஒரு இந்துவாக புத்தகம் எரிப்பது என்பது எனக்கு வந்து மிகவும் சங்கடத்தை ஏற்படுத்துகிறது, அதை நான் கண்டிக்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் அந்த புத்தகத்தை எரித்தவர்கள் விலை கொடுத்து அந்த புத்தகத்தை வாங்கி அந்த புத்தகத்தை எரிப்பதற்கு ஏற்கனவே அனுமதி பெற்று அவர்கள் எரித்திருந்தார்கள் என்று சொன்னால் அது ஜனநாயக ரீதியான போராட்டம் தான்.
எது எப்படி இருப்பினும் பெருமாள் முருகனின் நாவல் எழுப்பிய இந்த சர்ச்சை தமிழகத்தின் சிந்தனை உலகில் பெரிய சலசலப்பையும் கவலையையும் ஏற்படுத்தியிருக்கிறது.
நேர்களை, பெட்டகத்தை தயாரித்து வழங்கியவர்கள் மணிவண்ணன் மற்றும் சுவாமிநாதன். இந்த பெட்டகத்தில் பங்கு பெற்றவர்கள் தெரிவித்த விரிவான கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com நீங்கள் கேட்கலாம். வங்கதேச செய்தி ஒன்று நிறைவாக. வங்கதேசத்தில் அரசியல் வன்முறைகள் அதிகரித்து வரும் வேளையில் அங்கு 4 பேர் உயிருடன் எரித்து கொல்லப்பட்டுள்ளார்கள். கடந்த ஆண்டு அங்கு சர்ச்சைக்குரிய வகையில் பொதுத் தேர்தல் நடைபெற்ற பிறகு தொடர்ச்சியாக வன்முறை சம்பவங்கள் பரந்துபட்ட அளவில் நாட்டின் பல பகுதிகளில் இடம்பெற்று வருகின்றன. இன்று அதிகாலை நாட்டின் வடபகுதியிலிருந்து டாக்காவுக்கு வந்து கொண்டிருந்த ஒரு பேருந்து தீக்கிரையாக்கப்பட்ட பொழுது 2 பெண்கள் ஒரு குழந்தை உட்பட 4 கொல்லப்பட்டுள்ளார்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.